நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி முன்னேறி போய்க் கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏரோதியர், பரிசேயர், சதுசேயர் இப்படி ஒவ்வொருவராக வந்து அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படியாக யோசனை பண்ணி முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தக்க பதிலை இயேசு கிறிஸ்து கூறிக்கொண்டே இருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு முன்னாலே ஒரு கேள்வியை வைக்கிறார். இன்று நாம் மத்தேயு 22:41 முதல் சிந்திக்கப் போகிறோம். சதுசேயரை வாயடைத்தார் என்றுதான் பரிசேயர்கள் ஒரு நியாய சாஸ்திரி மூலமாக இயேசுவை சோதிக்கும்படி கற்பனைகளிலே பிரதானமானது எது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு மிக தெளிவாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தெளிவாக சொன்னார். தொடர்ந்து அந்த பரிசேயரை பார்த்து இயேசு ஒரு கேள்வியை கேட்டார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். அப்படியானால் தாவீது பரிசுத்தாவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருப்பது எப்படி? நான் உமது சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று எழுதியிருக்கிறாரே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்து அவருக்கு குமாரனாயிருப்பது எப்படி என்று கேட்கிறார். இங்கே இயேசு சங்கீதம் 110:1 நினைவுபடுத்துகிறார். தாவீதின் குமாரனான கிறிஸ்துவை எப்படி ஆண்டவர் என்று தாவீது சொல்லுகிறார்? இந்த கேள்விதான் அது. பரிசேயர்கள் அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தாவீதின் வம்சத்திலே மேசியா பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது சரியாகும் என்று கூறியிருக்க வேண்டும். மத்தேயு 22:45 பாருங்கள். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். இந்த கேள்வியை பொறுத்தமட்டிலேயும் அநேக அற்புதமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே சங்கீதக்காரனாகிய தாவீது 110வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். அங்கே அவன் மேசியாவை குறித்துதான் எழுதியிருக்கிறான். தாவீது அவரை ஆண்டவர் என்று அழைக்கும் போது எப்படி மேசியா அவருடைய குமாரனாக முடியும்? உண்மையாகவே அவர் உயர்வானவராக இல்லாவிட்டால் தாவீது எப்படி தனது மகனை ஆண்டவர் என்று சொல்ல முடியும்? இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரே பதில் இயேசுவின் கன்னிப்பிறப்பை குறித்துதான் சொல்ல வேண்டும். இயேசு தாவீதின் குமாரன், ஆனால் அவர் தாவீதை விட மேலானவர். தாவீதின் குமாரன் தாவீதை விட மேலாக முடியாது. அப்படி ஆக வேண்டுமென்றால் வேறொரு விசேஷித்த காரியம் அந்த வம்சத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பு ஒன்றே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது. தாவீதின் ஆண்டவர் தாவீதின் வம்சத்திலே வருகிறார். இதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:35 தேவதூதன் அவருக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று கூறியிருக்கிறான். அவர் தாவீதை விட மேலானவர், ஏனென்றால் அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். உண்மையை உணர்ந்து கொள்ள செய்வதற்காக பரிசேயர்களிடத்திலே இயேசு இவ்விதமாய் பேசினார். அவரை தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு கூறினார். இந்த கேள்வியானது இந்த சமய தலைவர்களோடு உள்ள வாக்குவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இப்பொழுது மத்தேயு 22:46 பாருங்கள். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. அவர்கள் அவருடைய மரணத்தை தீர்மானித்து விட்டார்கள். அதற்கான காரியங்களிலேதான் இனி அவர்கள் ஈடுபடப் போகிறார்கள். தங்களால் அவருக்கு பதில் உரைக்க முடியவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்கு இதுவும் ஒரு அடையாளம். இப்பொழுது நாம் மத்தேயு 23வது அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்தும் வேதபாரகரை குறித்தும் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். வேதபாரகரையும் பரிசேயரையும் குறித்து ஐயோ ஐயோ என்று சொல்கிறார். ஐயோ என்றால் ஆபத்து என்று பொருள். 3வதாக எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் வடிக்கிறார். இரக்கமில்லாதவர், குற்றம் சாட்டுவது போல ஒருவேளை அது தெரியலாம், ஆனால் நீங்கள் கவனமாய் இந்த வார்த்தைகளை வாசிப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தையும் தொடும். இயேசுவுக்கு எதிர்த்து நின்ற வேதபாரகரும் பரிசேயரும் தலைமையிடமாக வைத்திருந்த தேவாலயத்திலேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள் மத்தேயு 23:1-2. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இப்படி அதிகாரத்திலே உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பழைய ஏற்பாட்டை கட்டுப்படுத்தி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டுக்கு தவறான விளக்கம் கொடுத்து வந்தார்கள். இன்றைக்கு திருச்சபையின் தலைவர்கள் போல அன்று அவர்கள் செயல்பட்டார்கள். சத்தியத்தை விளக்கி காட்டுவதற்கு மக்கள் அவர்களையே நோக்கி பார்த்தார்கள். தொடர்ந்து இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்றார். சொல்வது என்ன? வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள். பரிசேயரும் வேதபாரகரும் செய்வது போல நீங்கள் செய்யாதிருங்கள், ஏனென்றால் அவர்கள் வேதவசனத்தை பின்பற்றவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து அந்த சமய தலைவரை பார்த்து துக்ககரமான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது வசனங்கள் 4-7 பாருங்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இவர்கள் தங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் வேண்டும் என்பதுதான் விருப்பமானவர்களாய் காணப்படுகிறார்கள். மக்கள் அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய உயர்வான நிலைமையை மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதான உடையை அணியவும் அப்படிப்பட்ட இடங்களிலே அமரவும் விரும்பினார்கள். இது எல்லாவற்றையும் இயேசு கண்டிக்கிறார். வசனம் 8, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள். போதகராயிருப்பவருக்கு திருச்சபையிலே மதிப்பு மரியாதை தேவைதான். இருந்தாலும் மற்றவர்களை விட அவர் வேறுபட்டவர் அல்ல, சகோதரர்களிலே ஒருவர்தான். சரி, 9-10 வசனங்கள், பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். பிதா என்றால் ஜீவனை கொடுப்பவர். ஆவிக்குரிய காரியங்களிலே ஒருவரை பிதா என்று சொல்லும்பொழுது அவர்களை தேவனுடைய இடத்திலே நீங்கள் வைக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுப்பது போல சொல்லுகிறீர்கள். இது தேவதூஷணம். பிதாவாகிய தேவன் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவர். குரு என்று சொல்லும்பொழுது அதிகாரத்திலே இருக்கும் ஒருவர். ஆனால் திருச்சபையை பொறுத்தமட்டிலேயும் கிறிஸ்து ஒருவரே அதிகாரமுடையவராயிருக்கிறார். சரி, மத்தேயு 23:11-12 வசனங்கள் என்ன சொல்கிறது? உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து சொல்கிற காரியங்களை கவனித்து பார்ப்போம். இதை கவனித்தால் சாந்தமான இயேசு எப்படி இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் போல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளின் வாயிலிருந்து கூட பாவத்தை குறித்து இவ்வளவு கடினமான வார்த்தைகள் வரவில்லை. வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத சிலர் இயேசு கிறிஸ்து அன்பாக மட்டுமே பேசினார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறார், அவர்களுக்காகவும் தான் மரித்தார். ஆனால் பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறவர்களை அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான கருத்துள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து யாராவது தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே ஐயோ என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து 8 பயன்படுத்துகிறார். மாயக்காரரே என்று 7 சொல்கிறார். அவர்களுடைய தவறுதலான வாழ்க்கையினாலே பரலோகத்தின் பாதையை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பார்வைக்கு நீண்ட ஜபம் செய்கிறார்கள், ஆனால் தங்களுடைய பரிமாற்றங்களிலே இருதயமற்றவர்களாக தந்திரமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, வசனங்கள் 13-15 வரை பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? அவர்கள் சாட்சி பகர போகிறார்கள், ஆனால் யாரையுமே அவர்கள் தேவனிடத்திலே கொண்டு வரவில்லை. அவர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்த யாருமே மறுபடியும் பிறக்கவில்லை. மத்தேயு 23:16-18 வரை வாசிக்கிறேன். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும், எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்களை கவனித்தீர்களா? வசனங்கள் 19 முதல் 22 வரையிலேயும் சத்தியம் பண்ணுவது தொடர்பான காரியங்களையே இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவாலயத்தின் பேரிலோ பலிபீடத்தின் பேரிலோ சத்தியம் பண்ணினால் அந்த வாக்குறுதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தேவாலயத்தின் பேரில் உள்ள பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அது கட்டாயமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தவறாக போதித்தார்கள். உலக பிரகாரமான பொருட்களின் பேரிலே முக்கியத்துவத்தை வைத்தார்களே ஒழிய அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய நோக்கங்களை தவறவிட்டு விட்டார்கள். அதை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கடினமாய் சொல்கிறார் பார்த்தீர்களா? வசனம் 23, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. சிறிய செடியாகிய ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தினார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் முக்கியமான காரியங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். வசனம் 24, குருடரான வழிகாட்டிகளை கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வேடிக்கையாகவும் அதே நேரத்திலே வேதனையோடு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் பேசுகிறார். பரிசேயராகவோ வேதபாரகராகவோ இல்லாமல் இருக்கும் எவருக்குமே இந்த வார்த்தைகளை குறித்து சிரிப்புதான் வரும். குறிப்பாக வேதபாரகர்களையும் பரிசேயர்களையும் அறிந்தவர்கள் சிரித்திருப்பார்கள். ஒரு பெண்மணி உதட்டுக்கு சாயம் பூசுவதை குறித்து அது அசுத்தமாயிருக்கிறது, அது தேவையில்லாதது என்று பலவிதமாய் பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளை கவனித்தால் மற்றவர்களை குறித்து குறைவாய் உண்மையற்ற காரியங்களை பேசுவது, அறியாமலேயே தவறாக சொல்வது, இப்படி பல பாவங்களை செய்து வந்தார்கள். அருமையானவர்களே, இதுதான் கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவது என்பது. 25 வசனம் பாருங்கள், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிற 5வது ஐயோ என்பது அவர்கள் வெளிப்புறத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறித்து சொல்கிறார். உள்ளான காரியத்தை கருத்தில் எடுத்துக் கொள்கிறதே இல்லை. இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே சடங்காச்சாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிலர் நல்ல ஆம்பிளிஃபயர், நல்ல ஸ்பீக்கர் வைத்திருப்பார்கள். இன்னும் சிலர் வெளியே மிக இதமாக பேசுவார்கள். ஆனால் பாவத்தை குறித்து அவர்கள் செயல்படுகிறதில்லை. சொல்லப்போனால் பாவம் என்ற வார்த்தையே அவர்களுக்கு பிடிக்காது. அருமையான சகோதரனை சகோதரியே, வெளிப்படையான சடங்காச்சாரங்கள் உள்ளான அழுக்கை கழுவ முடியாது. வெளிப்புறம் சுத்தமாக இருக்கக்கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் வெளியே சுத்தமாக வைத்துக் கொண்டு உள்ளே அழுக்காக இருந்தால் அது தவறான காட்சியளிக்கிறதா இருக்கிறது. எனவே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது உள்ளே சுத்தம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். வசனம் 27, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். இந்த வசனமும் இன்றைய திருச்சபைக்கும் பொருத்தமானதாயிருக்கிறது. அநேக திருச்சபைகளிலே அருமையான கட்டிடங்கள் இருக்கிறது, நல்ல சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளே போய் பார்த்தால்தான் அங்கே இருக்கிற சண்டைகளும் சச்சரவுகளும் அசுத்தங்களும் நமக்கு வேதனையை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையைத்தான் இயேசு கல்லறைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். வசனம் 28, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வேதத்தை பரிபூர்ணமாக கற்றுக் கொடுக்கும் ஒரு திருச்சபை உங்கள் சமுதாயத்தில் இருக்குமென்றால், வேத வசனத்தையே முழுமையாக விசுவாசித்து பிரசங்கிக்கும் ஒரு ஊழியர் இருப்பார் என்றால், இந்நாட்களிலே நீங்கள் அவருக்கு துணையாக நில்லுங்கள். நீங்கள் அவருக்கு வேண்டும், அவர் உங்களுக்கு வேண்டும். ஆம் அருமையானவர்களே, வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் நமக்கு எவ்வளவு தேவையானவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அது மட்டுமல்ல, அதன்படி வாழுகிறவர்கள் மிக மிக அவசியம். சரி, 29 முதல் 32 வசனங்களை பார்ப்போம் என்றால், வேதபாரர்கள், பரிசேயர்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டுகிறார்கள், நீதிமானின் சமாதிகளை சிங்காரிக்கிறார்கள். எங்கள் பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் இருந்திருந்தோம் என்றால் இந்த தீர்க்கதரிசிகளின் இரத்தப்படிகளுக்கு நாங்கள் உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதனாலே அவர்கள் சொல்கிறது என்ன? தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறார்கள். இவ்வாறு தங்களை குறித்து அவர்களே சாட்சி சொல்கிறார்கள். ஒரு காலத்திலே சிறப்பான தேவனுடைய ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், இடம்விட்டு இடம்பெயர்ந்து போய் பணி செய்கிறவர்கள் குறைவாக பேசப்பட்டார்கள், வேடிக்கையானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். மனிதனுடைய சுபாவம் அன்றும் அப்படித்தான் இருந்தது, இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் மரித்த பிறகு அவர்களுடைய கல்லறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அழகாக அவர்கள் கட்டுகிறார்கள். வசனம் 32 சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் என்கிறார். இதே ஆலய தலைவர்கள் கடந்த கால தீர்க்கதரிசிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறவர்கள். ஆனால் இவர்கள்தான் மிக சீக்கிரமாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே அறையும்படியாக கட்டாயப்படுத்தப் போகிறார்கள். வசனம் 33 பாருங்கள், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அருமையானவர்களே, இதைவிட கடினமான வார்த்தைகளை எண்ணி பார்க்க முடிகிறதா? அவர்களை சர்ப்பங்கள் என்றும் விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் கூறுகிறாரே, ஏன்? இதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களாயிருந்தாலும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்களை தங்கள் பிதாக்கள் என்று சொல்வதை குறித்து பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரும் உங்களை தன்னுடைய பிள்ளை என்று கூறப்போவதில்லை. நீங்கள் அவருடைய பிள்ளையாவதற்கான ஒரே வழி, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யோவான் 12:12 வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்பை மட்டும் பிரசங்கிக்கிற ஒரு அன்பானவர் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் நேசித்தபடியினாலே நம்முடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பீர்கள் என்றால் அவரே உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் மாறப்போகிறார். வசனங்கள் 34-35 பாருங்கள், ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பணி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அருமையானவர்களே, சகரியா கொலை செய்யப்பட்டது அவர்கள் காலத்திலே சமீபத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஆபேலின் மரணத்திலிருந்து சமீப காலத்திலே நடைபெற்ற மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இப்படி நீதிமான்களை கொலை செய்ததற்காக இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை இயேசு நினைப்பூட்டுகிறார். இறுதியாக எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று பலர் எண்ணுகிற எண்ணத்திற்கு மாறாக இயேசு தமது கருத்தை கூறுகிறார். அவர்கள் மீட்கப்பட மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வசனம் 36 பாருங்கள், இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வை இயேசு முன் அறிவிக்கிறார். இப்படி மக்களின் பாவமான வாழ்க்கை குறித்து பாரத்தோடு அவர்களை கடிந்து கொண்ட பின்னர் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். வசனங்கள் 37-38, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். அவருடைய வெற்றி பவனியிலே எருசலேம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் அந்த பட்டணத்திற்காக கண்ணீர் வடிக்கிறார். ஆம், அவருடைய குறைவுகளை சுட்டிக்காட்டி ஐயோ ஐயோ என்று அவர்களுக்கு சொன்னார். இருந்தாலும் அவர் அவர்களை நேசிக்கிறார். ஏன் அழுகிறார் தெரியுமா? வரப்போகிற அழிவை நினைவு கூர்ந்துதான் அவர் துக்கப்படுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, டிஎல் மூடி அவருடைய காலத்திலே அவர்கள் மட்டுமே நரகத்தை குறித்து அத்தனை அதிகமாய் பிரசங்கிப்பார்களாம். ஏனென்றால் மக்கள் மேலே அவர்களுக்கு இருந்த கரிசனையை அது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவர்களை குறித்து ஐயோ ஐயோ என்று சொன்னாலும் அவருடைய இருதயம் நொறுங்குகிறது. சிலர் நினைக்கிறார்கள் அவர் எரேமியாவை போல என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலேயே எரேமியாதான் கடுமையான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசினார். அவரும் கண்ணீர் வடித்தார். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையாக நம்முடைய உள்ளம் உடையாமல் மக்களுடைய பாவங்களை குறித்து கடினமான வார்த்தைகளினாலே நாம் பேசக்கூடாது. மத்தேயு 23 அதிகாரம் கடைசி வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையானவர்களே, அந்நாட்களிலே சமய தலைவர்கள் மட்டுமல்ல அவருடைய சீஷர்களும் அதிர்ந்து போயிருந்தார்கள். இயேசுவின் நிகழ்ச்சி நிரலிலே ஒரு பெரிய மாற்றம் இருப்பது போல தோன்றினது. அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எருசலேமை தலைமையகமாக எடுத்துக் கொள்வார் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் என்னவென்றால், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் கூறுகிறாரே என்று எண்ணுகிறார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி போய்கொண்டே இருந்தாலும் மீண்டும் தான் திரும்ப வருவேன் என்பதை குறித்த நிச்சயத்தையும் கொடுக்கிறார். ஆம், அப்பொழுதுதான் உண்மையான வெற்றி பவனியோடு அவர் நுழைவார். நாம் பார்க்கிறது போல அவருடைய ராஜ்யமானது பின்னாலே ஒரு காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இயேசு இப்பொழுது பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. அதற்காக மீண்டும் ஒருமுறை வருவேன் என்று அவர் சீஷர்களுக்கு சொல்கிறார். இந்த செய்தி அவருடைய சீஷர்களுக்கு ஆச்சரியமானதாகவும் ஏமாற்றமானதாகவுமே இருந்தது. எனவே இந்த சீடர்கள் 3 கேள்விகளோடு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியிலே நாம் அறிந்து கொண்ட காரியம் என்ன? இந்நாட்களிலேயும் சமய தலைவர்கள் செய்கிற சடங்காச்சாரங்களை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதையே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் கொள்ள வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மறைமுகமாய் எதையும் சொல்லவில்லை, வெளிப்படையாகவே அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களை மாயக்காரரே என்று சொன்னார், உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லரே என்று சொன்னார், சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். உண்மையாகவே மக்களின் பாவங்களை பார்த்து உள்ளமுடைகிற எந்த ஊழியரும் பாவத்தை குறித்து கண்டித்து பேசத்தான் செய்வார்கள். இன்றும் அப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் தேவை பிரியமானவர்களே. ஆத்ம பாரத்தோடும் கரிசனையோடும் பாவத்தை பாவம் என்று சொல்லும் ஊழியர்கள் தேவை. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, வேத பாரகர் பரிசேயர் மேலே நீர் கோபத்தோடு பேசிய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம் ஐயா. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் காணப்படும் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யும். இரக்கத்திற்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யும். பரிசுத்தத்திற்கும் உண்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்யாமல் நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்ற உணர்வோடு பரிபூர்ணமாய் உம்முடைய விருப்பத்தின்படி வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் நீர் உதவி செய்யும், நீர் பலன் கொடுத்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். எண்ணாகமம் 6:24-25 வசனங்கள். எண்ணாகமம் 6:24-25 வசனங்கள்.